விசேஷ மூலிகை பாகம் 2.
அருண் தும்பியது நல்ல வேளையாக யாருக்கும் கேட்கவில்லை. அதுவும் மிஸ்ஸஸ் ரிஜுக்கு கேட்காதது அருணுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் போலப்பட்டது. யாருக்கும் தெரியாமல் ஒரு சின்ன டிஷ்யூவை எடுத்து மூக்கை துடைத்து கொண்டான். ரிஜ் தன்னை கவனித்தாரா என்று நோட்டம் விட்டார். அவர் இன்னொரு ஸ்டூடெண்ட்டுடன் மும்மரமாக பேசிக் கொண்டிருந்தார். சில நிமிடங்களுக்கு மலை ஏறிய களைப்பில் யாருமே பேசவில்லை. பின்னர் சலசலவென்று பேச்சு ஆரம்பித்தது. மிஸ்ஸஸ் ரிச், மிஸ் மெடோஸ் இருவரும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரையும் அமைதியாக இருக்க கூறினர். அப்பொழுது அங்கு எல்டர் சிலர் வந்து மாணவ மாணவரையை வரவேற்றனர். அவர்கள் அனைவரும் கலர்ஃபுல் ட்ரெஸ்ஸஸ் அணிந்து கொண்டு அங்கு வந்திருந்தார்கள். வந்திருந்தவர்கள் எல்லார் கைகளிலும் ஒரு தடி இருந்தது. வந்திருந்தவர்களில் மிகவும் முதியோரான ஒருவர் கையில் இருந்த தடியில் பலவிதமான நவரத்ன கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன. அவர்தான் அந்த கிராமத்தின் தலைவர் என்று தோன்றியது அருணுக்கு. அவர் கண்களில் தீட்சண்யமும் முகத்தில் சாந்தமும் நிறைந்திருந்தது.
வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டீச்சர்ஸ். உங்கள் எல்லாரையும் பியோப்ளோடல் என்டக்னா வில்லேஜஸ் சார்பாக நாங்கள் பணிவன்போடு வரவேற்கிறோம். மை நேம் இஸ் ஃப்ளோயிங் வாட்டர்ஃபால். நான் இந்த கிராமத்தோட சீஃப். எங்களோட ஆன்செஸ்டர்ஸ் இங்குள்ள வாட்டர்ஃபால்ஸ் பக்கத்தில் வாழ்ந்தாங்க. நீங்கள் எல்லோரும் என்ன சீஃப் ஃபால்ஸ்னே கூப்பிடலாம். எங்களோட வில்லேஜ் ஒரு அற்புதமானது. இங்குள்ள மரங்கள், செடிகள், ஏன் வில்லேஜ் விலங்குகள் கூட பல கதைகள் சொல்லும். எங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் எங்களை போலவே நடந்து கொள்ளுங்க. எல்லா இடங்களுக்கும் கால ஆரப்பு நீங்களே போய் பாருங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் மதிப்போடு எங்கள் மக்களை பார்த்து கேளுங்க. நீங்கள் இன்றைய பொழுத மிகவும் சந்தோஷமாகவும் பயனுள்ளதாகவும் கழிப்பினோம். நீங்கள் எங்களாலான ஹெல்ப் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். அவரை பார்த்த உடனே மிஸ் மெடோஸுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கண்களில் கண்ணீர் வந்தது. அருணிடம் தனக்கு அங்கே வர முடிந்தது ஒரு பிளெஸ்ஸிங் என்று அவருக்கு கூறியிருந்தது அருணுக்கு ஞாபகம் வந்தது.
கிளாஸ் ரெடியா? நீங்கள் எல்லாரும் நம்ம கிராமத்தை சுற்றி பார்ப்போமா? சீஃப் ஃபால்ஸ் சொன்ன மாதிரி நடந்து போய் இந்த கிராமத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாமா?
அப்போது அருண் தற்செயலாக மிஸ்டர் கிளென்னை கவனித்தான். அவர் எதிலும் நாற்றம் இல்லாதவர் போல் ஒரு சிந்தனையில் இருந்தார். இன்னொரு புறம் மிஸ் மெடோஸ் மிகவும் உற்சாகமாக இருந்தார். ஸ்டூடெண்ட்ஸ் அனைவரும் ஒரு சின்ன குழுவாக கூடிக்கொண்டு வில்லேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆயுத்தமானார்கள். அருண் கையை உயர்த்தினான். அவனை பார்த்து சீஃப் ஃபால்ஸ் என்னவென்று முகத்தை அசைத்து கேட்டார். அவன் ஏதோ கேள்வி கேட்கத்தான் அப்படி செய்தார் என்று புரிந்து கொண்டு மிஸ்ஸஸ் ரிஜும் மிஸ் மெடோஸும் ஒருவர் பார்த்து புன்னகைத்தனர்.
யங் மேன், ஹவு கேன் ஐ எக்ஸ்பேண்ட் யுவர் நாலெட்ஜ்?
சீஃப் ஃபால்ஸ் கேட்ட விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்ததால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் சிரித்தனர்.
யங் மேன், வாட் இஸ் யுவர் க்வெஸ்சன்? ப்ளீஸ் ஆஸ்க்.
அருண் தயக்கத்தோடு மிஸ்ஸஸ் ரிஜை பார்த்தான். அவர் தலையசைத்து அனுமதித்தார்.
சீஃப், உங்களோட ட்ரெஸ்ஸில் நிறைய கலர்ஸ் இருக்கே, அதோட அர்த்தம் என்ன?
சீஃப் ஃபால்ஸ் அருணின் கேள்விக்கு நேரடியாக விடை சொல்லாமல் மெதுவாக பார்த்து புன்னகைத்தார். அருணின் கேள்வி அவரை மிகவும் சந்தோஷப்படுத்தியது. அவரின் முகத்தில் அது தெரிந்தது.
என் க்ளோத்ஸில் இருக்கிற இந்த கலர்ஸ் பற்றி என்னென்ன சொல்லு பார்ப்போம்.
ப்ரௌன்,
க்ரீன்,
ப்ளூ,
டீப் ப்ளூ,
ஒயிட்,
ரெட்.
பதில்கள் உற்சாகத்துடன் வந்தன.
எல்லோரும் கரெக்டாக சொன்னீங்க. எங்கே இதோட மீனிங் பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த ஒவ்வொரு கலர்ஸ்க்கும் ஒரு மீனிங் இருக்குது, சொல்லுங்கள்.
சில நிமிடங்களுக்கு யாரிடம் இருந்தும் பதில் வரவில்லை.
Green is for nature?
மிஸ் மெடோஸ் சந்தேகத்தோடு கேட்டார்.
கரெக்டாக சொன்னீங்க டீச்சர். எஸ், அதுபோல் மற்ற கலர்ஸ்கெல்லாம் மீனிங் இருக்குது, சொல்லுங்கள் பார்ப்போம்.
பதில்கள் பல முனைகளிலிருந்து வர ஆரம்பித்தன.
Brown, the color of earth.
Red is for fire.
Blue is for sky.
Deep blue is for water.
பட்டு பட்டு என்று பதில்கள் வந்தன.
இன்னும் ஒயிட் கலர் மட்டும் இருக்கே, அதோட மீனிங் சொல்லுங்க பார்ப்போம்.
யாருக்கும் தெரியவில்லை. அனைவரும் யோசித்தார்கள்.
நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிங்க பார்ப்போம். இது இல்லாமல் நம்மளால் வாழவே முடியாது.
ஏர்.
குழந்தை போல துள்ளிக்கொண்டு பதிலளித்தார் மிஸ்ஸஸ் ரிச்.
பார்த்தீங்களா, நீங்களே இந்த கலர்ஸோட கோடு தெரிஞ்சுக்கிட்டீங்க. பார்த்தீங்களா,
நாங்கள் நேச்சர் வர்ஷிப்பர்ஸ். நம்ம மதர் நேச்சரை ஒரு காட் ஆட்டம் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். சில நிமிடங்களுக்கு பின்னர் மற்ற எல்டர்ஸோடு விடைபெற்று கொண்டு சீஃப் ஃபால்ஸ் அங்கிருந்து நகர்ந்து சென்றார். அவருக்கு திடீரென்று மீண்டும் மூக்கை என்னமோ செய்தது. தனக்கு தும்மல் வரப்போகிறது, அதுவும் சாதாரணமானதல்ல என்று தோன்றியது அவனுக்கு. எங்கே தும்பினால் வெளியேற்றி விடுவார்களோ அங்கிருந்து என்று பயந்து வாஷ்ரூம் இருக்கும் பக்கம் மூக்கை ஓடிக்கொண்டு ஓடினான். ஓடிய வேகத்தில் ஒரு திருப்பத்தில் எதிரே வருபவர் யார் என்று தெரியாமல் படார் என்று மோதினான். அது ஒரு பெண்ணின் குரல். அருண் தலையை தடவிக்கொண்டே நிமிர்ந்து பார்த்தான். தன் வயதில் அங்கு ஒரு சிறுமி நின்றிருந்தாள். அவன் மோதியலில் அவளுக்கு பலமான அடி.
ஃப்ரெண்ட், உனக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? ஐ எம் சாரி, ஐ கேம் இன் யுவர் வே.
அருணுக்கு அந்த சின்னப்பன் அவ்வாறு கூறியதும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. மோதியவன் அவன், தப்பும் அவனுடையது. ஆனால் அவள் மன்னிப்பு கேட்டது விசித்திரமாக இருந்தது. அருணும் ஒன்றும் சொல்ல தெரியாமல் விழித்தான்.
ஃப்ரெண்ட், ஏன் பேசாமல் இருக்க? நான் ஏதாவது தப்பாக சொல்லிட்டேனா? தப்பு எம்மேல தான், நான் தான். என்னோட பேரு ஹலோ ஆன் ஹில், ஷார்ட்டா ஹிலரி ஹில். என்னை ஹிலரின்னு கூப்பிடு ஃப்ரெண்ட். என்னோட பேர் அருண்.
அவ்வளவுதான். அருணின் முகத்தில் பீதி பற்றி கொண்டது. தனது தும்பல் மூலமாக ஜெர்ம்ஸ் ஹிலரிக்கு பரவிவிடுமோ, அதனால் பெரிய அந்த வில்லேஜுக்கே ஒரு கண்டேஜியஸ் டிசீஸ் வந்துவிடுமோ என்று பயத்தில் நடுங்கினான்.
சாரி ஹிலரி, ஐ எம் சோ சாரி. என்னோட ஸ்னீஸ்னால உங்களோட கிராமமே அழிய போகுது.
அருண் சொன்னதை கேட்டு ஹில்லரி கலகலவென்று சிரித்தாள். அருணின் இன்னோசன்ஸ் அவளை சிரிப்பில் ஆழ்த்தியது.
ஃப்ரெண்ட், யார் எங்கள் கிராமத்தை பற்றி உனக்கு அப்படி சொன்னாங்க? ஐ எம் சாரி, உன்னோட இன்னசென்ஸை பார்த்து என்னால் சிரிக்காமல் இருக்க முடியல.
அருண் தான் படித்தது, டீச்சர் சொன்னது எல்லாவற்றையும் அவளிடம் சொன்னான்.
ஸோ ஃபனி ஃப்ரெண்ட், எங்களோட வில்லேஜர்ஸ் மாதிரி ஸ்ட்ராங் யாருமே கிடையாது. எங்களை பற்றி நீங்கள் தப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. இன்ஃபேக்ட், உங்களோட எந்த ஜெர்மஸும் எங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. We have such a strong immunity. Come on, friend. In the place oda wonder avanukku na kaatren.
Hillary en badul Arunai aachiriyathukku ullaakiyathu. Avan andha natives makkalai patri kelvippattadellam muluvadhum unmai alla endru meduvaga purindukolla aarambithaan. Hillary en avan bayindha bodhu kalagalavendru sirithaal endru theriyavandhathu.
Enna friend, innu sandheegama onnu pesamaatengra?
Arun velaiyaattaga thalaiya aatinaan.
Onnu illa, ennala நம்பவே முடியல. ஓ ஃப்ரெண்ட், ரொம்ப கஷ்டப்படுற போல் இருக்கே. கொஞ்சம் இரு, ஐ வில் பிரிங் யூ மெடிசன்.
சில நிமிடங்களில் ஒரு கொத்து இலைகளோடு வந்தாள். அவள் கொண்டு வந்த இலைகளில் இருந்து வந்த வாசம் அருணுக்கு யூகலிப்டஸ் வாசம் போல தோன்றியது.
ஃப்ரெண்ட், இந்தா இது எங்களோட நேச்சுரல் மெடிசன். இதை நல்லா சூ பண்ணி அதில் இருக்கிற ஜூஸு குடிச்சுடு.
அருண் சற்று தயங்கினான். என்னடா இது, இப்படி திடீரென்று இலைகளை கொடுத்து மாடு மாறி சாப்பிட சொல்கிறாளே என்று விழுந்தான். அவனது தயக்கத்தை உடனடியாக கண்டு கொண்டாள் ஹிலரி.
ஃப்ரெண்ட், உனக்கு ஒன்றாகாது. இதை பாரு, நானும் சாப்பிட்றேன் பாரு.
அவள் மென்று காட்டினாள்.
சாரி, இது யூகலிப்டஸ் மாதிரி இருக்கு. ஆமாம், இதை நாங்கள் ஸ்னீஸ் ஸ்நாச்சர்னு சொல்லுவோம். ஸ்னீஸ் ஸ்நாச்சர், ஸ்ட்ரேஞ்ச் நேம். ஆமாம் ஃப்ரெண்ட், ஆமாம், எங்களோட பேர் எல்லாமே ஸ்ட்ரேஞ்ச் மாதிரி தான் இருக்கும். ஆனால் தே ஹாவ் அ டீப் மீனிங். ஸ்னீஸ் ஸ்நாச்சருங்கிறத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்ல. ஸ்னீஸ் ஸ்நாச்சர், த ஒன் தட் ஸ்நாச்சஸ் ஆல் த ஸ்னீசஸ். ஹை ஃபைவ். வாவ், இந்த இலையோட ஜூஸ் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அப்படியே ஆடு மாதிரி நாள் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே இருப்பேன் போல் இருக்கு. தட்ஸ் ரைட் ஃப்ரெண்ட். இப்போ பாரு, உனக்கு உடனடியாக சரியாயிடும். இதை நீ பாய்லிங் வாட்டரில் போட்டு ஸ்டீம் கூட பண்ணலாம். குக் பண்ணி ஸ்பினச் மாதிரி சாப்பிடலாம். நிறைய வழியில் எடுத்துக்கலாம். வாவ் ஃப்ரெண்ட், எங்களோட வில்லேஜில் நாங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும்போதே எங்களோட டெய்லி டயட்டில் இதை சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். அதனால எங்களுக்கு கோல்டு, காஃப், ஸ்னீசிங் எதுவுமே வராது. இப்போ தெரியுதா நீ சொன்னப்போ நான் ஏன் சிரிச்சேன்னு?
அருண் தலையசைத்தான். அவனுக்கு அந்த மூலிகையினால் நிவாரணம் தெரிந்தது. அதற்குள் அங்கு மிஸ்டர் கிளென் அருணை தேடிக்கொண்டு வந்தார். அவர் முகத்தில் ஒரு எரிச்சல் தெரிந்தது.
அருண், எங்கெல்லாம் தேடுறது? மிஸ்ஸஸ் ரிஜ் உன்னை தேடிட்டுருக்காங்க, தெரியல.
அருணின் கையில் இருந்த இலைகளை பார்த்தவுடன் அவரின் எரிச்சல் இன்னும் கூடியது.
எதையும் தொடக்கூடாதுன்னு மிஸ்ஸஸ் ரிஜ் சொல்லியிருக்காங்கல்ல, இது என்ன கையில்?
அதை இலைகளை பிடுங்கி எரிய முயன்றார்.
சார் ப்ளீஸ், இதைத்தான் நான் தான் இதை ஃப்ரெண்ட் அருணுக்கு கொடுத்தேன். அவன் தானா எதுவும் எடுத்துக்கல.
அருண், சரி சரி வா.
சார், நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கோல்டு காஃப் எதுவுமே வராது.
அவசரத்தில் இருந்த கிளென்னின் முகத்தில் திடீரென்று ஒரு பிரகாசம் தெரிந்தது. அருண் அதை கவனித்தான். அவரிடம் ஏதோ ஒரு சஸ்பிஷியஸான திங் இருக்கிறது என்று அருண் சந்தேகப்பட்டான்.
தேங்க்ஸ்.
மிஸ்டர் கிளென் சில இலைகளை ஹில்லரிடமிருந்து வாங்கி கொண்டார்.
அருண், 5 மினிட்ஸ் தான், அதுக்குள்ளே வந்துடணும் சரியா?
அந்த இலைகளை பார்த்ததும் கிளெனிடம் ஏற்பட்ட மாற்றம் அருணை குழப்பியது.
ஃப்ரெண்ட், நாங்கள் ஒன்ஸ் அ வீக் வெளியில் உள்ள ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு வருவோம். அப்போ நீ வந்து என்னை மீட் பண்ணன்னா நான் இன்னும் நிறைய லீவ்ஸ் கொண்டு வந்து தரேன் உனக்கு. வெளியிலன்னா எங்களோட வில்லேஜுக்கு எதிர் வெளியில், உங்களோட சிட்டிஸில். யு மீன் எர்த்தாம்டன்? நோ ஃப்ரெண்ட், ஒர்த்தாம்டன். ஓ, அது எர்த்தாம்டனை விட ரொம்ப தள்ளி இருக்கே. நீங்கள் ஏன் அங்கே போகிறீங்க? நீங்கள் எங்கள் ஊருக்கு வரலாமே. நோ ஃப்ரெண்ட், எங்களோட ஹெர்ப்ஸ், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எதையும் உங்கள் ஊரில் விற்க முடியாத மாதிரி ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ரூல்ஸ்? வாட்? வாய்? ஹூ?
அருணின் கேள்விகள் அடுக்கடுக்காக வந்தன.
ஹோஷியானா அப்படிங்கிற கம்பெனி? என்ன தெரியல, நாங்கள் உங்கள் ஊர் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு வராத மாதிரி ரூல்ஸ் பண்ணிட்டாங்க.
அருணுக்கு ஹோர்ஷியானாவின் பெயரை கேட்டவுடன் தூக்கி வாரி போட்டது. இங்கேயும் அவர்களது விஷமம் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டான்.
ஏன் ஹில்லரி, ஏன் இப்படி பண்ணாங்க? அதெல்லாம் கார்ப்பரேட் சீக்ரெட் ஃப்ரெண்ட். குழந்தைகளான உனக்கும் எனக்கும் ஒன்றுமே தெரியாது. நீ ஒர்த்தாம்டன் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு வா, நான் நிறைய ஹெர்ப்ஸ் கொண்டு வரேன், ஸ்னீ ஸ்நாச்சர் மாதிரி. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீ அதை ஷேர் பண்ணிக்கலாம்.
அருண் ஹில்லரிடமிருந்து விடைபெறும் முன் தன் ஊரிலிருந்து மிகவும் தொலைவில் இருக்கும் ஒர்த்தாம்டன் நகருக்கு தன் அம்மாவையோ இல்லை அப்பாவையோ எப்படி அந்த வாரக்கடைசியில் கூடிக்கொண்டு போகப் போகிறோம் என்று யோசித்தான். அருணை மிஸ்டர் கிளென் மிஸ்ஸஸ் ரிச் முன்னே கொண்டு போய் நிறுத்தினார். ரிச் அருணை கண்டிப்பார் என நினைத்தார். ஆனால் அவரோ ஒரு பொன்னகை செய்துவிட்டு அருணை அணைத்து கொண்டார்.
என்ன மிஸ்ஸஸ் ரிச், அருணை கண்டிக்க மாட்டேங்கிறீங்க? எப்படி சொல்லிக்காம கொள்ளிக்கப்போ அவன் ஓடி போகலாம். அவன் இவனை மாதிரி 4 பேர் இப்படி பண்ணால் என்ன ஆறுது, ஒரு பொறுப்பு வேணா?
பொருந்து தள்ளினார் மிஸ்டர் கிளென். மிஸ்ஸஸ் ரிச் மௌனமாக இருந்தார். அவர் அருணை தேடியது உண்மைதான், ஆனால் எரிந்து விழுவதற்காக இல்லை, சாப்பாடு நேரம் நெருங்கிவிட்டதால் தான். மிஸ்ஸஸ் ரிஜின் அமைதி மிஸ்டர் கிளனை என்னமோ செய்தது.
என்ன மிஸ்ஸஸ் ரிச், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி பசங்களை 4 திட்டினா தான் ரோஷம் வரும்.
மிஸ்ஸஸ் ரிச் ஒரு பார்வை பார்த்தார். அதில் 1000 அர்த்தங்கள் அடங்கியிருந்தன. தனது ஆசிரியர் அனுபவத்தில் 100க்கணக்கான குழந்தைகளை பார்த்திருக்கிறார், அவர்களை கையாண்டிருக்கிறார். கிளென் சொன்னது கொஞ்சம் கூட அவருக்கு பிடிக்கவில்லை. அருணை நன்றாக புரிந்து கொண்டவர் மிஸ்ஸஸ் ரிச்.
மிஸ்டர் கிளென், அருண் எந்த தப்பும் பண்ணலை, சாப்பிட நேரமாச்சேன்னு தான் நான் கூட்டிகிட்டு வர சொன்னேன். நான் பார்க்காத குழந்தைங்க இல்லை, சுபாவம் இல்லை, விடுங்க. அதுவும் இல்லாமல் இந்த கிராமம் வில்லேஜ் இஸ் எ சேஃப் பிளேஸ், லெட் தம் எக்ஸ்ப்ளோர்.
மிஸ்டர் கிளென் ஒன்றும் சொல்லாமல் இருந்தார். அருண் உற்சாகத்தோடு ஹில்லரி பற்றி பேச ஆரம்பித்தான். அவள் கொடுத்த ஹெர்ப்ஸ் பற்றி பேசினார்.
மிஸ்ஸஸ் ரிச், நீங்களும் இந்த லீஃபோட ஜூஸ் குடிச்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
அதற்குள் மிஸ் மெடோஸ் அங்கு வந்தார். அவரும் ஆர்வமாக அருண் கொடுத்த ஹெர்ப்ஸை மென்று பார்த்தார்.
மிஸ்டர் ஸ்னீஸ் ஸ்நாச்சர், இப்போ 1 நாள் நம்ம கிளாஸ் பூரா ஸ்னீஸ் ஃப்ரீயாக போகுது, என்ன சொல்கிறீங்க மிஸ்ஸஸ் ரிச்?
மிஸ்ஸஸ் ரிச் அதற்கு ஆமோதித்தார்.
இருக்கலாம், என்னால் எல்லா குழந்தைங்களுக்குமே கோல்டு ஃப்ரீயாக இருக்கலாம்.
அன்றைய பயணம் முடிவை நெருங்கியது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் விடைபெற்று கொண்டு ஸ்கூல் பஸ்ஸில் ஏறி அமர்ந்தனர். மிஸ்ஸஸ் ரிச் வருவதற்கு சில நிமிடங்கள் ஆயினர். அவர் சீஃப் ஃபால்ஸ் மற்றும் சில எல்டர்ஸுகளோடு சிறிது நேரம் பேசிக்கொண்டிருந்தார். அப்பொழுது பஸ்ஸை ஓட்ட பஸ் டிரைவர் கிளென் தனது சீட்டில் வந்து அமர்ந்தார். மிஸ் மெடோஸின் இருக்கை டிரைவர் சீட்டின் பின்னால் இருந்தது. அவர் தனது அருகில் அருணை வந்து உட்காருமாறு கேட்டுக்கொண்டார்.
என்ன அருண், ஃபீல்ட் ட்ரிப் எப்படி இருந்தது, உனக்கு பிடிச்சிருந்ததா? எஸ் மிஸ் மெடோஸ், எனக்கு இன்னும் நிறைய ஹெல்ப்ஸ் கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கா ஹில்லரி. அப்படியா, எப்போ? இந்த சண்டே ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு வரும்போது. எந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்? நம்ம ஊர்லையா? இல்லை ஒர்த்தாம்டனுக்கு. ஒழுத்தாம்டன், ரொம்ப தூரமாச்சே. அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு சொல்ல போறியா? ஆமாம், அவங்களால முடியாதுன்னாக்க நானாவது கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஆனால் இந்த வேரம் கொஞ்சம் வேலை இருக்குது. சாரி அருண்.
அருண் மெதுவாக ஹோர்ஷியானா நிறுவனம் விதித்திருந்த பேன் பற்றி பேசினான்.
அப்படியா? அன்பிலீவபிள்.
மிஸ் மெடோ ஸ்தம்பித்து போனார். அவர்கள் பேசுவதை மிஸ்டர் கிளென் ஒட்டு கேட்பது போல இருந்தது. மெதுவாக தலையை நிமிர்த்தி பார்த்தார். கண்ணாடியில் அவரது உருவம் தெரிந்தது. தங்களை தாங்கள் பேசுவதை உற்று கேட்பது போல.
அருண், மிஸ்டர் கிளென் ஏதோ பண்ணிட்டுருக்கா மாதிரி இருந்தால் கூட நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுட்ருக்கார், கவனமாக கேட்டுட்ருக்காருன்னு நினைக்கிறேன்.
அருணும் மெதுவாக தலையை தூக்கி பார்த்தான். அதற்குள் மிஸ்ஸஸ் ரிஜ் வந்துவிடவே அருண் தனது இருக்கைக்கு திரும்பி போனான். மிஸ்டர் கிளென் வண்டியை ஓட்ட ஆரம்பித்தார். வீட்டிற்கு வந்த பின்னர் அன்றைய இரவு சாப்பிடும்போது அம்மா அப்பாவிடம் ஹில்லரியை பற்றி நிறைய சொன்னான் அருண்.
எங்கேன்னு சொன்னப்பா?
ஒர்த்தாம்டன்பா.
அவ்வளோ தூரம் யார்ப்பா போவாங்க?
கட்டாயம் போகணுமாம்மா. ஆமாம்மா, அவள் நிறைய ஃபர்ட்ஸ் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கா. இனிமேல் எனக்கு கோல்டே வராது பாருங்க.
கீதா, எனக்கு இந்த சண்டே அன்னைக்கு கால்ஃப் இருக்குது. என்னால் இந்த அருணை கூட்டிக்கின்னு இவ்வளோ தூரம்லாம் போக முடியாது.
கண்ணா, அவ உன்னை எங்கே பார்க்குறேன்னு மீட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில்ம்மா.
என்னது, ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டா? அது எவ்வளோ பெரிய இடம் தெரியுமா? அதுவும் ஒர்த்தாம்டனில் வேற.
ரமேஷ் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அருண், ஹில்லரியோட செல்ஃபோன் கான்டாக்ட் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? இல்லைம்மா. அப்புறம் எப்படி நம்ம அவளை கான்டாக்ட் பண்ணுறது? அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் எப்படி அவளை கண்டுபிடிக்கிறது அருண்? அம்மா, அந்த ஹெல்ப்ஸ் எனக்கு கிடச்சா இதுதான் பெஸ்ட் சான்ஸ். ஒரே நாளில் எனக்கு கோல் நின்று போயிடுச்சு பாருங்க. அதுவும் இல்லாமல் அவள் என்கிட்ட ஏதோ சொல்ல வரான்னு நினைக்கிறேம்மா. ப்ளீஸ் கூட்டிகிட்டு போங்கம்மா.
இது அவருக்கு தர்ப சங்கடமாக இருந்தது. என்ன சொல்வது என்றே தெரியவில்லை.
அருண், இது எனக்கு ரொம்ப சரியாக புரியல. அருண், ஒருத்தவன்டனுக்கு 2 மணி நேரம் ஓட்டிகிட்டு போய் அந்த பொண்ணை கான்டாக்ட் கூட அந்த ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. இப்போ நேரம் ஆயிடுச்சுல, போய் படு. அம்மா ப்ளீஸ் பாரு, எனக்கு இதுக்கப்புறம் க்ரோசரி வேற வாங்க போகணும். நான் வரதுக்குள்ளே நீ தூங்கிடணும், சரியா?
மறுநாள் காலை அருண் தூங்கி கொண்டிருந்தான். யாரோ தட்டி எழுப்பினார்கள். பாதி தூக்கத்தோடு கண்ணை திறந்து பார்த்தான். அது ஒரு சனிக்கிழமை காலை. கொஞ்சம் மதியமாக தூங்க நினைத்திருந்தான்.
அருண் கண்ணா, எழுந்துரு.
கீதா அவனை எழுப்ப பார்த்தார். எதற்காக வீக்கெண்டில், அதுவும் ஒரு சாட்டர்டே காலையில் அம்மா இப்படி இம்சிக்கிறார் என்று சிரிங்கினான் அருண்.
அம்மா, சாட்டர்டே தானே, இன்னும் கொஞ்சம் தூங்குறேன், ப்ளீஸ் எழுந்துரு. நேரமாயிடுச்சுல, சீக்கிரம் கிளம்பணுமே.
கிளம்பணுமா? எங்கே? ஒன்றுமே புரியவில்லை அருணுக்கு. போர்வையை திரும்ப இழுத்தி போர்த்தி கொண்டான். அம்மா தனது லாஸ்டாக ஒரு வெப்பனை உபயோகப்படுத்தினார்.
அருண், நம்ம ஒர்த்தாம்டன் போகணுமா வேண்டாமா?
அவ்வளவுதான், ஒர்த்தாம்டன் என்ற பெயரை கேட்டவுடன் சாவி கொடுத்த பொம்மை போல பற்றென்று எழுந்தான்.
ஒர்த்தாம்டன் இன்னிக்கா? ஆமாம், கிளம்பு.
அம்மாவிடம் இருந்து அடுத்த வார்த்தை வருவதற்கு முன் கட்டிலிருந்து குதித்து பாத்ரூம் பக்கம் ஓடினான். உள்ளே ஒரு 10 நிமிடத்திற்கு டமால் டுமீல் என்ற சத்தம் கேட்டது. டவல் ஒன்றை கட்டிக்கொண்டு ஈரத்தலையுடன் வெளியே வந்தான்.
ப்ரஷ் பண்ணியா? ஊப்ஸ்.
திரும்பவும் உள்ளே போனான் அருண். அவன் வெளியே வருவதற்குள் கீதா கிச்சன் பக்கம் சென்று பிரேக்ஃபாஸ்ட் தயாரிக்க ரெடியானார்.
அம்மா நான் ரெடி.
அருண் சில நிமிடங்கள் கழித்து கிச்சன் பக்கம் வந்தான். பிரெட்டும் ஆரஞ்சு ஜூஸும் தயாராக இருந்தன. தனக்குத்தான் என்று தெரிந்தது அவனுக்கு. உற்சாகத்தை அடக்க முடியாமல் சாப்பிட்டான். அப்பா ரமேஷிற்கு அம்மா போஸ்டிட் நோட் எழுதினார்.
ரமேஷ், நாங்கள் இன்றைக்கி ஒர்த்தாம்டன் போகிறோம். வரும்போது சாயங்காலம் ஆகிடும், லஞ்ச் வெளியில் பார்த்துக்கோங்க.
மணி காலையில் 7 ஆக சில நிமிடங்கள் இருந்தன.
இப்போவே கிளம்பினா 9 மணிக்குள்ளே போயிடலாம், வா.
வண்டியின் சாவியை எடுத்துக்கொண்டு அருணையும் கூட்டிக்கொண்டு கீதா வீட்டின் வெளியே வந்தார். வண்டியின் உள்ளே அமர்ந்ததும் கண்ணாடியை சரி பார்த்து பின்பக்கம் திருப்பி பார்த்தார். அருண் சீட் பெல்ட்டை இழுக்க தடுமாறி கொண்டிருந்தான். பின்புறமாக கையை நீட்டி உதவினார்.
அம்மா, நேற்று ராத்திரி கேட்டப்ப கூட ஒர்த்தாம்டன் போக முடியாதுன்னு சொன்னீங்க, எப்படி மனசு மாறினீங்க?
பின்புறம் கண்ணாடியை சரி செய்து கொண்டு அருணை பார்த்தார். அவரின் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது.
என்ன சொல்கிறது அருண், அந்த டீச்சர் மிஸ் மெடோஸ் அவங்கள நேத்துக்கு க்ரோசரி ஸ்டோரில் பார்த்தேன். அப்பப்பா, வாட் அ கன்வின்சிங் பவர். நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிற வரைக்கும் அவங்க என்னை அங்கேருந்து நகரக்கூட விடலை.
வண்டியை கலப்பினார் கீதா. 2 மணி நேரம் கழித்து கீதாவும் அருணும் வர்த்தாம்டன் நகரத்தின் ஃபார்மர்ஸ் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்ந்தார்கள். ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அப்பொழுது தான் கூட்டம் கோடிய ஆரம்பித்திருந்தது. அங்கிருந்தவர்களை விசாரித்து பியோப்ளோடல் எண்டெக்னா கிராம மக்கள் கடை வைக்கும் இடத்திற்கு வந்தனர். சலசலவென்று எங்கும் பேச்சு சத்தம், ஜே ஜே என்று மக்கள் கூட்டம். நேரம் ஆகிக்கொண்டே போனது. ஹில்லரி வந்த பாடில்லை. அது மட்டுமல்லாமல் அவள் வில்லேஜர்ஸ் யாரும் அங்கு தென்படவில்லை. கீதா மீண்டும் மீண்டும் அங்குள்ள மற்ற கடைக்காரர்களுடன் விசாரித்தார். தான் சரியான இடத்தில் தான் இருக்கிறோமோ என்று அவருக்கு சந்தேகம் வந்தது.
சரிம்மா, உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டேன் பாரு.
தீர விசாரிக்காமல் பட்டென்று முடிவெடுத்து அவ்வளவு தூரம் வந்துவிட்டார் கீதா. ஹில்லரியிடம் ஒரு செல்போன் கூட இல்லாத போது அந்த கூட்டத்தில் எப்படி அவளை கண்டுபிடிக்க முடியும்? எல்லாம் எளிதாக இருக்கும் என்று நினைத்திருந்தார் கீதா. நேரம் ஆக ஆக வெயில் அதிகமானது. கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. சந்தை முடியும் நேரம் வந்தது. ஹில்லரியோ பியோப்ளோடல் எண்டெக்னோ வில்லேஜர்ஸோ அங்கு தென்படவில்லை. அருணுக்கு ஏமாற்றம் தாங்கவில்லை. அம்மாவையும் சிரமப்படுத்தி விட்டோமே என்று சோகத்தில் ஆழ்ந்தான்.
பரவாயில்ல அருண், ஏதோ கன்ஃபியூசிங்காக இருக்குது, நம்ம போகலாம் வா. எனிவே,
அருணை அழைத்து கொண்டு வீடு திரும்ப கிளம்பினார் கீதா. வெயில் அவ்வளோ நேரம் நின்றதில் இருவருக்கும் தலை வலித்தது. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை. முந்தைய தின அலைச்சலில் நன்றாக தூங்கி போனார்கள் அருணும் கீதாவும். அலாரம் அடிக்க சற்றென்று கீதா எழுந்தார். ரமேஷ் எங்கிருக்கிறார் என்று பார்த்தார். அவர் டிப்டாப்பாக ட்ரெஸ் செய்து கொண்டு அறையில் கண்ணாடி முன் நின்று தலைவாரி கொண்டிருந்தார்.
குட் மார்னிங் கீதா. இன்னும் 1 மணி நேரத்தில் நம்ம ஸ்டீஃபனோட கல்யாணத்துக்கு போனோம். ஸ்டீஃபன் யார் தெரியும்ல? நம்ம ஜட்ஜ் க்ரோவோட பையன். போகலேன்னா நம்ம ஜட்ஜ் க்ரோ நம்மளை ஒரு வழி பண்ணிடுவார். நீ சீக்கிரம் எழுந்து ரெடி ஆகிக்கோ. நான் அருணை நான் ரெடி பண்ணிக்கிறேன். கால்ஃப் போகாமல் தலையை வாரிட்டுருக்கேன் பார்க்குறியா? அது மறந்து போச்சு, கல்யாணம் இருக்கிறது. நான் கால்ஃபை கேன்சல் பண்ணிட்டேன். என்ன, நம்ம எல்லாம் சேர்ந்து சீக்கிரம் போனோம், கிளம்பு.
திருமணம் எத்தாம்டன் நகரில் ஒரு சர்ச்சில் நடந்தது. முந்தைய தினத்தின் ஏமாற்றம் நீங்குவதற்கு அந்த மகிழ்ச்சிகரமான கல்யாண நிகழ்ச்சி உதவும் என்று தோன்றியது கீதாவிற்கு. ஜட்ஜ் க்ரோவ் வந்திருந்த அனைவரையும் உபசரித்தார். அவர் மகன் ஸ்டீவன் க்ரோவ் ஒரு ராஜா போல அழகாக தனது வருங்கால மனைவிக்காக காத்திருந்தான். அருண், கீதா மற்றும் ரமேஷ் தமது இருக்கையில் சென்று அமர்ந்தனர். கல்யாணப்பெண் உள்ளே வரும் நேரத்தில் அருணுக்கு தன் வரிசையின் பின்னால் இருந்து ஒரு ஃபெமிலியர் ஃப்ரேக்ரன்ஸ் ஒன்று வருவதை உணர்ந்தான். கொஞ்சம் ஆழமாக மூச்சை இழுத்தான். அந்த வாசம் என்னவென்று தெரிந்தது. அது ஸ்னீஸ் ஸ்நாச்சர் ஹெர்ப்ஸின் வாசம். மெதுவாக ஓரக்கண்ணால் தலையை திருப்பி பார்த்தான். அந்த மூலிகை ஒரு சூட் போட்ட ஆளின் கையில் இருப்பது போல தெரிந்தது. அந்த ஆள் யாராக இருக்கக்கூடும் என்று தலையை உயர்த்தி பார்த்தான். அது ஹோர்ஷியானா நிறுவனத்தின் அதிபர் டேவிட் ராப்லே. அவர் ஒரு வில்லனைப் போல கையில் இருந்த இலைகளை முகர்ந்து அருணை பார்த்து ஒரு குரூர புன்னகைத்தார்.
பாகம் 3 சந்திப்போமா?